உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பில் தானியங்களுக்கான அறுவடை பின்சார் கருவிகள் பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர்கோ அமுது செல்வி, உதவி பேராசிரியர், உணவு பதன்சை பொறியியல் துறை. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தானியங்களுக்கான அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அறுவடை பின்சார் தொழில்நுட்பம் அப்படின்னா என்னென்னா, அறுவடைக்கு பின் ஏற்படக்கூடிய இழப்பை தடுக்கக்கூடிய தொழில்நுட்பம், நடுத்தர அறுவடை காரணிகளை பயன்படுத்துதல், பொருட்களை கையாளுதல், சிப்பம் கட்டுதல், போக்குவரத்து மற்றும் சேமித்தல் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய இழப்பை தடுக்க நவீன உள்கட்டமைப்பு இயந்திரங்களை பயன்படுத்துதல், பலதரப்பட்ட பொருட்களை தயாரித்தல், குறைந்த அளவில் வீட்டு அளவில் பதப்படுத்துதல் போன்றவைகளை உள்ளடக்கியதே ஆகும். இந்த வெப்பப்படுத்துதல், குறைந்த வெப்பநிலையில் வந்து நம்ம காய்கறிகள் தானியங்களை சேமித்து வைக்கிறதல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை குறைச்சி நம்ம வந்து சேமித்து வைத்தல், அதுக்கு என்ன பேர்னா காய வைத்தல்னு சொல்லுவோம். வேதியியல் மற்றும் உயிரியல் வினையுடன் இதர பதப்படுத்தும் முறைகளை கையாண்டு அதிக நாள் இருப்பு வைப்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த உணவு இருப்பு செய்வதால் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்க பெறுகிறது. சரியான பதப்படுத்தும் முறை மற்றும் சத்து இழப்பை ஈடுகட்டும் முறைகளால் உணவு இழப்பை தடுப்பதோடு நல்ல தரமான சத்தான உணவினை தயாரித்து நமக்கு வந்து என்னென்னா உணவை தேவையை நிறைவு செய்வதே அறுவடை பின் தொழில்நுட்பத்தின் முக்கிய நோக்கமாகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேளாண் பதப்படுத்துதல். இந்த வேளாண் பதப்படுத்துதலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேளாண் பொருட்களின் தரத்தை நிலைநிறுத்துவதோ அல்லது மேம்படுத்துவதோ அல்லது அதன் மூலத்தை அல்லது குணாதிசயங்களை மாற்றும் செயல்பாட்டோ வேளாண் பதப்படுத்துதல் ஆகும். இந்த பதப்படுத்தும் செயலில் வேளாண் பொருட்களின் உற்பத்திக்கு பின் அதன் மதிப்பை கூட்டும் முயற்சி வேளாண் பதப்படுத்துதலின் முக்கிய நோக்கம். அறுவடைக்கு பின் எடை இழப்பை குறைத்து தரத்தை உயர்த்துவதே ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா வேளாண் பதப்படுத்துதல் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இடைநிலை பதப்படுத்துதல் அப்படின்னா, உணவுப் பொருளானது முதல் மற்றும் இரண்டாம் கடைநிலை பதப்படுத்தும் பொருட்களாகவே விற்பனைக்கு வருகிறது. இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தங்கள் உணவு மற்றும் விதை உற்பத்திக்கு எடுத்தது போக மீதியை அப்படியே உடனடியாக விற்பதையே விரும்புகிறார்கள். விவசாயிகள் மொத்த, அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெல்லை விளைவிக்கிறாங்க அப்படின்னா அதில் விளைச்சலிருந்து வரும் 44% அவங்க எடுத்துக்கிறாங்க, 48% வந்து சீடு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, மீதமுள்ள பொருட்களை மண்டிகளுக்கு வணிகர்களுக்கு இந்த மாதிரி சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப என்னென்னா, தானியங்களில் உள்ள ஊட்டச்சத்து வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த தானியங்கள் வந்து மனிதனுக்கு தேவையான உணவில் பெரும்பகுதியை அளிக்கிறது. இவை உணவிலிருந்து சக்தி அளிக்கும் எளிதான ஆதாரமாக விளங்குகிறது. வளர்ந்து வரும் நாடுகளில் மனிதன் எடுத்துக்கொள்ளும் உணவில் அதிக அளவு சக்தி அளிக்கக்கூடியதும் புரோட்டீன் நிறைந்ததுமாக உள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முக்கிய தானியங்களில் நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளம், சிறுதானியம், பார்லி, ஓட்ஸ் மற்றும் இவற்றில் நெல் மற்றும் கோதுமை நமது உணவில் முக்கிய தானியங்களாக பயன்படுத்தப்படுகிறோம். நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நெல்மணியில் வந்து நம்ம அரிசியாக மற்றபடி இட்லி தோசைக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் பிளஸ் நம்ம எப்படி சேமித்து வைக்கணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். தானியங்களில் 8% உலர் பகுதியை கார்போஹைட்ரேட் இருக்கிறது. நார்ச்சத்தில் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் மற்றும் பென்டோஸாக உள்ளது. கரியம் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் முக்கிய கார்போஹைட்ரேட்டாகவும் விளங்குகிறது. டெக்ஸ்டின் மற்றும் சர்க்கரை சிறிய அளவில் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ், சுக்ரோஸ் மற்றும் மால்டோஸும் சர்க்கரை பொருளாக இருக்கிறது நம்மளோட உணவு தானியத்தில். அதே மாதிரி புரோட்டீன் பார்த்தீங்கன்னா மற்ற தானியங்களை ஒப்பிடும் பொழுது நெல்லில் குறைந்த அளவு புரோட்டீன் உள்ளது. மேலும் நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பயறு வகைகளில் நிறைய அளவு புரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி சுவையாலையும் நிறைய அளவு புரோட்டீன் இருக்குது. இப்போ கோதுமை கொழுப்பு வகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெல் மற்றும் கோதுமையில் 2% மட்டும்தான் கொழுப்பு இருக்குது. இதே கோதுமையில் பார்த்தீங்கன்னா பாஸ்பிக் அமிலம், ஏலிக் அமிலம், லினோலிக் அமிலம், ட்ரைகிளிசரால் வந்து இருக்குது. என்னென்னா இது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு வகையை சார்ந்தது. இப்போ தாது உப்புக்கள்னு பார்த்தீங்கன்னா, தானியங்களில் 95% தாது உப்புக்கள் கொண்டவை. அவை சல்பேட், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் ஆகிய உப்புக்களை உள்ளடக்கியவை. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தானியங்களில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சக்திகளும் அதிகமாக இருக்குது. இந்த நம்முடைய உணவில் முழு தானியங்களில் பி விட்டமின்கள் முக்கிய ஒரு மூலமாகும். நிறைய விட்டமின்கள் தானியத்தின் தோலில் வெளிப்பகுதியில் உள்ளது, அதாவது நம்ம ஸ்கின் இல்லைன்னா ஹஸ்குன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நெல்லை பதப்படுத்தும் போது விட்டமின் பியின் அளவு குறையும், மக்காச்சோளத்தை தவிர தானியங்களில் விட்டமின் ஏ அல்லது சி உள்ளது. இது எண்ணெயில் விட்டமின் இ இருக்கிறது. இதன் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம ஒவ்வொரு இப்போ சோயா ஆயில் கான் ஆயில்லாம் எடுக்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் வந்து இருக்கும். இது போக நமக்கு என்னென்னா இதில் எப்படி நம்ம வந்து சேமித்து வைக்கிறது, இல்லைன்னா இதில் என்ன இருக்குது மாவு சத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அரிசியில் மாவு சத்தானது 72 முதல் 75% ஆகும். அரிசியில் குளுக்கோஸ், சுக்ரோஸ் மற்றும் ட்ரெக்ட்ரோஸ் சத்துக்கள் கோதுமையை விட குறைந்த அளவே இருக்கிறது. இப்போ அரிசியில்னு பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி கைக்குத்தல்ல எனர்ஜி பார்த்தீங்கன்னா 349 கலோரிஸ், அதே வந்து மாவு சத்து 74.4 கிராம், சுண்ணாம்பு சத்துன்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் இருக்குது. அதே புழுங்கல் அரிசியில் நம்மளோட எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா 349 கிலோ கலரிஸ் இருக்குது. பச்சை அரிசி கைக்குத்தலில் 346 கிலோ கலரிஸ் இருக்குது. பச்சை அரிசி ஆலை மில்லுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரைவேட் மில்லில் கொடுத்து எடுக்கிற அரிசி ஆலையில் பார்த்தீங்கன்னா 345 கிராம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசியும் நம்ம இருக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா எந்தெந்த சத்துக்கள் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதுகாக்க போகிறோம். இப்போ அந்த இப்போ நெல்லே சொன்னோம், நெல்லில் பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து அரிசியை மாற்றுறதுக்கு புழுங்க வைத்தல் முறை இருக்குது. அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ புழுங்க வைக்கிறதுனால் அரிசியின் தன்மை உறுதியாவதன் அரிசி ஆலையில் அரைக்கப்படும் போது உடைவது குறைகிறது. அரிசி கடினத்தன்மையை கொண்டுள்ளதால் கடிக்க கடினமாக உள்ளது, அதனால பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் வண்டுகள் வந்து ஈஸியாக உள்ளே ஓட்ட போடாது. பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி கஞ்சியில் வெளியேறும் திடப்பொருளின் அளவு மிகவும் குறைவாக இருக்கும். ஆலையில் அரைக்கப்படும் புழுங்கல் அரிசி பச்சரிசியை விட பி விட்டமின் அதிகம் உள்ளது. புழுங்கல் அரிசியை கழுவும் போது சமைக்கும் போது பி விட்டமின் இழப்பானது பச்சரிசியை விட குறைவாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த வேக வைக்கிறப்பே புழுங்கு வைக்கிறப்பே சில விட்டமின்கள் வந்து உள்ளே போயிடும். சமைத்த புழுங்கல் அரிசியானது ஒட்டுதல் தன்மை குறைவாகவும் கஞ்சி பசை இல்லாமலும் இருக்கும். புழுங்கல் நெல்லில் அரைக்கும் போது வெளியேற்றப்படும் தவிடில் 20 முதல் 30% எண்ணெய் சத்து பச்சரிசியை 10 முதல் 12% உள்ளதை விட அதிகமாக இருக்கும். புழுங்கல் அரிசி தவிடானது பச்சரிசி தவிடை விட நீண்ட நாள் நிலைப்பு தன்மையுடன் இருக்கும். அதாவது அதிக நாள் வந்து நம்ம சேமிச்சு வைக்கலாம், ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு வராது. இது வந்து என்னன்னா புழுங்கல் அரிசினால் ஏற்படும் நன்மைகள். இதே புழுங்கல் அரிசினால சில தீமைகள் இருக்கு, அந்த தீமைகள் என்னன்னு பார்க்க போறோம். பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி நிறம் அடர்த்தியாக காணப்படும். பழங்கால முறையில் தயாரிக்கப்படும் புழுங்கல் அரிசியில் தேவையில்லாத மனம் இருக்கும். புழுங்கல் அரிசி பட்டை தீட்டும் போது அதிக சக்தி தேவைப்படுகிறது, பாலிஷ் பண்றதுன்னு சொல்லி சொல்றோம். அந்த மஞ்சள் அரிசி வெள்ளையாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பவர் தேவைப்படுகிறது. புழுங்கல் அரிசியின் தயாரிப்பின் போது தனியான முதலீடுகள் தேவைப்படுகிறது. இதுக்கு பாத்தீங்கன்னா நெல் உமி நீக்க எப்படி நீக்கம் பண்றாங்க அப்படின்னா, புழுங்க வைத்த நெல்லை உமி மற்றும் தோல் நீக்கம் செய்வது அடுத்த பதப்படுத்தும் முறையாகும். நெல்லிலிருந்து முழு அரிசி பெறுவதற்கு வேக வைத்த நெல்லை உலர்த்தி அதன் ஈரப்பதத்தை 22%-க்கு 18%-லிருந்து குறைக்க வேண்டும். அதாவது என்னன்னா 22%-லிருந்து 4% ஈரப்பதத்தை குறைச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன மாதிரி கருவிகள் பயன்படுத்தணும் அப்படின்னா, நெல் சுத்தம் செய்து தரம் பிரிக்கும் கருவி, தற்சமயம் உள்ளார்ந்த நெல் மணிகளை சுத்தம் செய்து தரம் பிரிக்க முக்கிய 2 வகையான கருவிகள் உபயோகத்தில் உள்ளன. இக்கருவியில் உள்ள உறிஞ்சும் வகையான துருதி நெல் மணிகளை பதர்களையும் இதர தூசுகளையும் உறிஞ்சி அப்புறப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு சுத்தம் செய்யப்பட்ட நெல் மணியானது சல்லலைகளின் வாயிலாக 2 தரங்களாக பிரிக்கப்படுத்தப்படுகிறது. தானியங்களுக்கும் இதனை பயன்படுத்தலாம். இதன் மூலம் ஒரு நாளைக்கு 32 குவிண்டால் நெல்லும், 36 குவிண்டால் சோளமும், 40 குவிண்டால் மக்காச்சோளமும் தரம் பிரிக்கலாம். இக்கருவியில் 75 HP மோட்டார் வந்து இயக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக இதில் உள்ள கிருப்பான் என்னும் கருவில் காற்று ஊதும் துருத்தியும் 3 சல்லடைகள் சாய்வான நிலையில் அசையும்படி பொருத்தப்பட்டுள்ளது. இதில் நெல் மணியானது துருத்தியிலிருந்து ஊதப்படும் காற்றினால் மண் கல் நீக்கப்பட்டு சல்லடைகளின் வழியாக 3 தரங்களாக பிரித்தெடுக்கப்படுகிறது. இக்கருவியில் தானியங்கள் சல்லடை கண்கள் அடைக்கப்படாமல் இருக்க சல்லடைகளை சுத்தம் செய்யவும் அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. இதை இயக்க 3 HP கொண்ட மோட்டார் நம்ம பயன்படுத்துகிறோம். இக்கருவியை கொண்டு ஒரு நாளைக்கு 16 குவிண்டால் நெல்லும், 20 குவிண்டால் சோளமும், 16 குவிண்டால் கம்பும் நம்ம சுத்தம் படுத்துக்கலாம். இந்த சுத்தம் படுத்தும் திறனானது இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 92% வரைக்கும் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நெல் வேக வைக்கும் கலன். இந்த நெல் அரைப்பதற்கு முன் வேக வைத்து உலர வைப்பதன் மூலம் தேவையான அரவை திறனையும் முழு அரிசி அதிகம் கிடைக்கும் பொருட்டு நெல் வேக வைக்கப்படுகிறது. தொன்று தொட்டு நெல்லை வேக வைக்கும் தேவையை பொறுத்து கொப்பரைகள் பயன்படுத்தி வருகின்றன. இந்த கொப்பரையில் நெல்லை வேக வைக்கும் பொழுது நெல்லானது சீராக வேக வைக்க முடிவதில்லை. ஒரு இடத்துல அதிகமாக வந்திருக்கும், ஒரு இடத்துல வந்து கம்மியாக வந்திருக்கும். இதன் பொருட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியின் மூலம் நெல் வேக வைக்கும் கலன் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கலனின் கொள்ளளவு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 கிலோ, துளையிடப்பட்ட நீண்ட தண்டு போன்ற குழாய், சல்லடை போன்ற தட்டுடன் பொருத்தப்பட்டுள்ளது. வேளாண் கழிவுகளை கொண்டு நெல் அவிக்க பயன்படுத்தலாம். நீராவியானது துளையிடப்பட்ட தண்டு மூலம் நெல்லுக்கு செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் நெல்லை வேக வைக்க 30 நிமிடங்கள் போதுமானது. இந்த கலனானது மெல்லிய தகடு மேலும் அலுமினி தகடு கொண்டு உருவாக்கலாம். இந்த கலனில் நெல் சீராக வேக வைக்கப்படுகிறது. மேலும் இந்த நெல்லை எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும். இதனால் வந்து என்னென்னா அடுத்த பேட்ச் பயன்படுத்துகிறப்ப இந்த சூடான தண்ணியை நம்ம பயன்படுத்துகிறப்ப நம்ம 15 நிமிஷத்துலேயே அடுத்த பேட்ச் நெல்லை நம்ம வேக வச்சுக்கலாம். அடுத்து நெல்லை வேக வச்சதுக்கப்புறம் என்னென்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா விவசாயிகள் வந்து கலன்லேருந்து எடுத்து நம்ம யார்டில் காய வைப்போம். அந்த மாதிரி காய வைக்கிறப்ப பறவைகள் மற்றும் எலி தொல்லை அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீக்கிறதுக்காக நம்ம சில உலர்த்துவான்கள் பயன்படுத்துகிறோம். அந்த உலர்த்துவான்கள் என்னென்ன அப்படின்னா எல்எஸ்சி உலர்த்துவான்னு சொல்லி இருக்கு. இந்த உலர்த்தியானது லூசியானா மாநில பல்கலைக்கழகத்தின் இடைக்காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வுலர்த்தியானது நெல்லின் மென்மையான சிகிச்சை நன்கு கலக்க மற்றும் நன்கு நெல்லிற்கும் காற்றுக்கும் தொடர்பு ஏற்படுத்துகிறது. இந்த உலர்த்தியின் உள்ளே தலைகீழான ஏ வடிவத்தில் அடுக்க அடுக்காக கால்வாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் சூடான காற்று உள்ளே வரவும் வெளியே செல்லவும் இவ்வடுகள் மாறுபடும். அதாவது அடுக்கடுக்காக இருக்கும், ஏ வடிவில் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூடான காற்றும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு நெல்லும் இருக்கும். மாறி மாறி அமைந்துள்ள அடுக்கு முறை மூலம் கலக்குதல் ஏற்படுகிறது. இவ்வகை உலர்த்தி அதிக கொள்ளளவு கொண்டதாகவும் நவீன அரிசியாளில் பயன்படுத்தக்கூடியதாகவும் உள்ளது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நெல் எப்படி வேக வைக்கணும், எவ்வளோ மாய்ச்சல் ரிடியூஸ் பண்ணணும், எப்படி உலர்த்துதல்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் உமி நீக்கம் இயந்திரம். கிராமங்களில் உள்ள அரிசியாலைகளில் ஏங்கில்பர்க் ஹல்லரை உமி நீக்கம் செய்வதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறார்கள். இதில் அழுத்தத்தின் காரணமாக அதிகப்படியான நெல் மணிகள் உடைய வாய்ப்புடையது. இதை தவிர்க்கும் பொருட்டு 2 ரப்பர் உருளைகளை கொண்ட உமி நீக்கம் கருவி பின் தவிடு நீக்கம் கருவியும் சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் உடையும் அரிசி அளவு குறைந்து அதிக அளவு முழு அரிசி கிடைக்கிறது. ஸோ உமியையும் தவிடையும் தனித்தனியாக நம்ம இதிலிருந்து பிரிச்சுக்கலாம். இதன் மூலம் தவிட்டிலிருந்து எண்ணெயை தனியாக பிரித்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா அரிசி பட்டை தீட்டும் இயந்திரம். உமி நீக்கிய அரிசியின் மேல்புறத்தில் உள்ள தவிட்டை நீக்கி வெண்மையாக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த இயந்திரத்தில் நீளமான கூம்பு வடிவ தவிடு நீக்கும் கருவியானது அழுத்தம் மற்றும் உராய்வு விசையினால் மேலுள்ள தவிட்டை நீக்குகிறது. இக்கருவியில் கூம்பு வடிவ உராய்வு பகுதி மற்றும் சல்லடைகளுக்கு இடையே உமி நீக்கிய அரிசியானது செலுத்தப்படும் பொழுது உராய்வு ஏற்பட்டு அரிசியின் மேலுள்ள தவிடானது நீக்கப்படுகிறது. இந்த இயந்திரத்தில் கூம்பு வடிவ உருளையும் அதன் சுற்றுப்புற விட்டதில் கடினமான பொருட்கள் பூசப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு அரிசியும் கூம்பு வடிவ கடின மேற்பரப்பின் அரிசியானது உட்செல்லும் பொழுது தேவையான வெண்மை கிடைக்கிறது. ஸோ இந்த முறையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரிசியை வேக வச்சு நம்ம காய வச்சு பதப்படுத்திக்கிறோம். இந்த எல்லா கருவிகளும் நம்மளோட உணவு வேளாண் பதன்செய் பொறியியல் துறை, வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூர்ல இருக்கு. நீங்க வந்து நேர்லையும் பார்க்கலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னோட மொபைல் நம்பர் 99 44 19 87 09. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தானியங்களுக்கான அறுவடை பின்சார் கருவிகள் பற்றி. இந்நிகழ்ச்சியில் முனைவர் அமுது செல்வி அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே,